SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் புதிய தலைவராக ஜோடி மக்காய் தெரிவு செய்யப்பட்டார். நேற்று லேபர் கட்சியின் கூட்டத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஜோடி மக்காய் 60.5% வாக்குகளை பெற்று இந்த தேர்தலில் போட்டியிட்ட கிறிஸ் மின்ஸை தோற்கடித்தார். நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியராக பெண் ஒருவர் தற்போது பதவி வகித்து வரும் இந்த வேளையில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பெண் ஒருவரே நாடாளுமன்றத்தில் அமர்வது முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாம் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி செயல்படுவேன் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் புதிய எதிர்க்கட்சித் தலைவரும் லேபர் கட்சியின் தலைவருமான ஜோடி மக்காய் கூறினார்.
It will be a very big tent with a very, very big heart. And that means that we need to reach out to rural communities, to our outer suburbs. We need to reach out to our regions. We need to talk to our tradies and our small businesses, and of course our multicultural community. And I can assure you that as Labour leader, I will never play class politics.
தமிழ் மக்கள் அதிகம் ஆளும் ஸ்ட்ராத்ஃபீல்டு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோடி மக்காய் ஆவார். அவர் நமக்கு வழங்கியுள்ள சிறப்பு நேர்முகம் மிக விரைவில் தமிழ் ஒலிபரப்பில் ஒலிக்கும். கோயலிஷன் அரசு இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் 158 பில்லியன் டாலர் வரி குறைப்பு திட்டம் தொடர்பான சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற எதிர்க்கட்சியான லேபர் கட்சி ஆதரவு தர வேண்டும் என்றும், இந்த வரி குறைப்பு திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் கோயலிஷனுக்கு தேர்தலில் வாக்களித்தனர் என்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் சைமன் பிரிமிங்ஹாம் கூறினார்.
All we seek to do now is implement to every single cent, every single dollar that we promised Australians, the promises that we made them at that election. Labor ought to come clear, come clean tomorrow and make sure they declare that ultimately they will pass this tax relief agenda.
ஆனால் இந்த வரி குறைப்பு திட்டத்தின் மூன்றாவது கட்டம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல என்றும், இன்னும் 4 அல்லது 5 ஆண்டுகளில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று தெரியாத நிலையில் ஏன் அரசு இந்த மூன்றாவது கட்டத்தையும் சட்டமாக்க முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் நிதி தொடர்பான அறிவிப்பாளர் கேட்டி கேலகர் ஸ்கை நியூஸிடம் கூறினார்.
We're worried on a couple of fronts. One is the affordability of it. Can the budget actually afford this in 4 or 5 years' time? We don't know what will be happening. The situation's already changed from the election in terms of the economic outlook.
கன்சியூமர்ஸ் வாடிக்கையாளர்கள் தொடர்பில் வங்கிகள் நாணயமாக நடந்து கொள்ள வழிவகை செய்யும் புதிய நடைமுறை July 1st, அதாவது நாளை முதல் செயலுக்கு வருகிறது. புதிய கோட் ஆஃப் பிராக்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நன்னடத்தை வழிமுறைகளை வங்கிகள் முறையாக பின்பற்றும் என்று ஆஸ்திரேலியன் பேங்கிங் அசோசியேஷன் கூட்டமைப்பின் தலைவர் ஆனா பிளை கூறினார்.
If you are banking with an Australian bank who is covered by this code, then you have enforceable rights and entitlements. This code has real teeth. If something goes wrong, a customer can enforce it, and there are serious consequences for banks who breach it.
பொருளாதாரத்தில் நலிந்த வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் குறைவான கட்டணம் வசூலிக்க புதிய நன்னடத்தை வழிமுறை செய்கிறது. நாட்டில் 65 புதிய ஹெல்த் ப்ராஜெக்ட்ஸ் நலம் தொடர்பான புதிய திட்டங்களுக்கு அரசு 230 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக நலத்துறை அமைச்சர் கிரெக் ஹண்ட் அறிவித்தார். தீராத நோய்கள், புற்றுநோய், மனநோய்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான நிவாரணம் என்று பல புதிய திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று அமைச்சர் ஹண்ட் கூறினார்.
Biomedical printing, such as this titanium here, and also the capacity to develop stem cell replacements and replenishments. So Australia and St. Vincent's will lead the world in biomedical research and fabrication. What that means is new treatments, healthier patients.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 54 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 27 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.89 மலேசிய ரிங்கித். விளையாட்டு கிரிக்கெட். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 86 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி தோல்வி கண்டது. இந்த வெற்றி மூலம் தமது அணிக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாக இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்காக 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய மிச்சல் ஸ்டார்க் குறிப்பிட்டார்.
A big part of that is our calmness, and I think that's probably led by Finchie. He's been fantastic as a captain, obviously changing up who's bowling when and where and throughout the innings, and I think everyone's been very calm, and we've planned really well, we've executed really well, especially the last few games. We're improving every game, not only with the ball but with the bat as well. And
இந்தியா இங்கிலாந்து அணிகள் தற்போது ஆடிக்கொண்டுள்ளன. இங்கிலாந்து அணி 46 ரன்களை குவித்துள்ளது, எந்த விக்கெட்டுகளையும் இழக்கவில்லை. புள்ளிகள் பட்டியலில் 12 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா முதலிடத்திலும், 11 புள்ளிகள் பெற்று இந்தியா இரண்டாம் இடத்திலும், 11 புள்ளிகள் பெற்று நியூசிலாந்து அணி மூன்றாம் இடத்திலும், பாகிஸ்தான் அணி 9 புள்ளிகள் சகிதம் நான்காம் இடத்திலும், இங்கிலாந்து அணி 8 புள்ளிகள் சகிதம் ஐந்தாம் இடத்திலும் உள்ளன. இன்று இந்தியாவுடன் நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் இங்கிலாந்து நான்காம் இடத்தை பிடிக்கும். ஆயினும் அரை இறுதிக்கு செல்ல புதன்கிழமையன்று நியூசிலாந்து அணியுடன் நடைபெறும் போட்டியிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி SBS தமிழ் ஒலிபரப்புக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் மழை ஓயும், 20 செல்சியஸ். அடலைடு மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ். மெல்பர்ன் மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ். ஹோபார்ட் மாலையில் ஆங்காங்கே மழை பொழியும், 12 செல்சியஸ். கேன்பரா காலையில் மூடு பனி நிலவும், 12 செல்சியஸ். சிட்னி வெயிலான காலநிலை 18 செல்சியஸ். பிரிஸ்பெயின் மேகமூட்டமான காலநிலை 23 செல்சியஸ். டார்வின் வெயிலான காலநிலை 32 செல்சியஸ். இத்துடன் செய்தி சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.